إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடற்றமும் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் சுயாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புதுமிக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, மனித வாழ்வுடைய சந்தோஷங்களில் உயர்ந்த சந்தோஷமாக இருந்திருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முழு சந்தோஷத்தை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் துணையாக திருமணத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்து அல்லாஹ் வாழ்க்கை என்ற ஒரு வட்டாரத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதான் குடும்பம், குடும்ப வாழ்க்கை, அழகான வாழ்க்கை என்று சொல்கிறோம். அல்லாஹுடைய விருப்பம் திருமணம் முடித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோடிகளும் கணவன் மனைவி உலகத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அந்த விருப்பத்தை இப்படி நாம் அடையலாம் என்பதை அல்லாஹ் நபியவர்களின் மூலம் காட்டி தந்திருக்கிறான். ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வது எப்படி? நம்முடைய வாழ்க்கை திருப்திகரமானதாக, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக அமைய வேண்டும் என்பதை அல்லாஹும் ரசூலும் விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பான பெரியவர்களே, நேரத்தின் சுருக்கத்தை கருதி முக்கியமான சில ஏழு விடயங்கள் நபியுடைய வாழ்க்கையில் நபியவர்கள் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும், நம்முடைய வாழ்க்கை திருப்திகரமாக அமைய வேண்டும் என்பதில் பல விடயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் சில முக்கியமான ஏழு விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, திருமணம் முடித்து ஒரு மாதத்தில் தலாக் என்று கேள்விப்படுகிறோம். திருமணம் முடித்து ஒரு வருடத்தில் தலாக் என்று கேள்விப்படுகிறோம். இரண்டு மூன்று குழந்தைகள் பெற்ற பின்னால் தலாக் என்று கேள்விப்படுகிறோம். அதை விசாரித்து பார்த்தால் சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அடைய தெரியாமல் குடும்பம் பிரிந்து வாழ்கிறார்கள். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள், கோபித்து இருக்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, யாருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமானதாக திருப்திகரமாக இருக்குமோ அவருடைய தொழில் வாழ்க்கை வெளி வாழ்க்கை அனைத்தும் சந்தோஷகரமாக இருக்கும். காலையில் குடும்பத்தில் பிரச்சனைப்பட்ட நிலைமையில், குடும்பத்தில் பிரச்சனை உள்ள நிலைமையில் யாரெல்லாம் வேலை தொழிலுக்கு செல்கிறார்களோ உள்ளத்தில் நிம்மதி இருக்காது, உள்ளத்தில் சந்தோஷம் இருக்காது, ஒரு வெறுப்பான ஒரு உணர்வு நிலைமையை தான் இருக்கும். காரணம், காலை வீட்டிலிருந்து வெளியாக கூடிய நேரம் சந்தோஷத்தோடு செல்ல வேண்டியவர் பிரச்சனையோடு கவலையோடு சென்றிருக்கிறார். வாழ்க்கை முழுமையாக பிரச்சனையாக இருக்கும். அந்த அடிப்படையில் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, யாரெல்லாம் ஏன திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும், ஏன திருமண வாழ்க்கையும் திருப்திகரமாக இருக்கணும் என்று விரும்புகிறோமோ, நபியவர்கள் சொல்லி தந்த சில விடயங்களை வாழ்க்கையில் செய்யும் பொழுதோ அந்த வாழ்க்கை உயர்ந்த சிறந்த அழகான வாழ்க்கையாக மாறும். சின்ன சின்ன விடயங்கள், பெரிய விடயங்கள் ஒன்றும் கிடையாது, ஆனால் அதை கடைபிடிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை சிறப்பாகுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்கள், அந்த விடயங்களை செய்வதற்கு முன்னால் எந்த பெண்ணை நாம் மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த பெண்ணை வாழ்க்கையின் துணைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, ஏற்றுக்கொண்ட நபர் முதலில் உள்ளத்தால் அந்த பெண் எனக்கு இவள் வாழ்க்கையில் சிறந்தவள் உகந்தவள் என்று கபூல் செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி சிறந்தவள், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு சொத்து, ஒரு செல்வம், ஒரு அழகான மனைவி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று உள்ளத்தால் கபூல் செய்தால் தான் வாழ்க்கையுடைய ஆரம்பத்தை மேற்கொள்ளலாம். கிடைத்திருக்கக்கூடிய மனைவி அவளை பற்றி திருப்திகரமான நிலைமை உள்ளத்தில் கிடையாது என்றால் வெளியே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் திருப்தி அடைவதற்கு யோசிப்பார், முயற்சி செய்வார். காரணம், அவர் அடைந்திருக்கக்கூடிய ஒன்று அவருக்கு திருப்தியாக இல்லாத நிலைமையில் இருக்கும் பொழுது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, குறை நிறைகள் இருக்கலாம், வெள்ள கருப்பு இருக்கலாம், படித்தது படிக்காது இருக்கலாம், சொத்து செல்வங்கள் இருக்கலாம், அந்தஸ்தில் வேறுபாடு இருக்கலாம், நிலைமைகளில் வித்தியாசங்கள் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் நான் எந்த மனைவியை, எந்த பெண்ணை வாழ்க்கையின் துணையாக எடுத்திருக்கிறேனோ அவள் என்னுடைய வாழ்க்கையின் துணைவி, சிறந்தவள், எனக்கு பொருத்தமானவள், அவள் என்னுடைய இறுதி வரைக்கும் மனைவியாக இருப்பதற்கு சிறந்தவள் என்று நாம் உள்ளத்தால் கபூல் செய்யவில்லை என்றால், புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான நல்லதையும் எதிர்பார்க்க முடியாது. இது அடிப்படையான ஒரு செய்தி. பொதுவாக பெண்களை பொறுத்தவரை குறை நிறைகள் இருக்கலாம், அடிப்படையில் சில குறைகளோடு எல்லாம் அவர்களை வைத்திருக்கிறான். அந்த குறைகளை ஏற்றுக்கொண்டு மனதால் என்னுடைய மனைவி என்று நாம் உள்ளத்தால் நோக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். யாட வாழ்க்கையில இன்னும் மனைவியை பத்தி குறையோடு இருக்கிறோமோ, சந்தேக கண்ணோடு இருக்கிறோமோ, எவ்வளவு போய் முடிச்சுட்டேனே, சரி வாழ்க்கையில கட்டிய உலகத்துக்கு நானும் அவளும் கணவன் மனைவியாக வாழ்ந்து விட்டு போவோம், வேறொரு பெண்ணை முடிக்க முடியாது, தலாக் சொல்லவும் முடியாது, சொன்னால் ஊருக்கு கேவலம், குடும்பத்துக்கு கேவலம், வாழ்ந்து விட்டு போவோம் என்று யார் ஊருக்கு கணவன் மனைவியாக இருப்பார்களோ வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது கிடையாது. அன்பானவர்களே, முதலில் நானும் நீங்களும் உறுதி கொள்ள வேண்டிய ஒன்று, எந்த பெண்ணை நாம் வாழ்க்கையின் துணைவியாக ஆக்கியிருக்கிறோமோ அவள் உயர்ந்தவள், எனக்கு பொருத்தமானவள், அல்லாஹ் எனக்கு பொருத்தமான ஒன்றை தந்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, வாழ்க்கையில் சிறக்க, வாழ்க்கை உயர, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க செய்ய வேண்டிய ஏழு அம்சங்களில் முதலாவது, நிறைய அம்சங்கள் சொல்லியிருக்கிற உலமாக்கில், நேரத்தின் சுருக்கத்தை கருதி அது ஏழாக சுருக்கிருக்கிறேன். அன்பானவர்களே, வாழ்க்கையில் யாரெல்லாம் நான் நல்லா இருக்கணும், என்ற குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் விரும்புகிறோமோ அவர்கள் செய்ய வேண்டியது முதலாவது, வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி கொண்டு நுழைவது. குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை கொண்டு வந்து தரக்கூடிய விடயங்களின் அடிப்படையாக அல்லாஹ் சலாத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். மனைவியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது, வாய் நிறைய மனைவியின் முகத்தை பார்த்து சிரித்த நிலைமையில் சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ளால் நுழைவது. வீட்டுக்குள் நுழைவது சலாம் சொன்ன வண்ணம். அன்பானவர்களே, மனைவி கணவனுக்கு சலாம் சொல்வதற்கு வைக்கப்படுகிறாள், கணவன் மனைவிக்கு சலாம் சொல்வதற்கு வைக்கப்படுகிறார். சலாம் சொல்வதற்கு வைக்கப்படுவதற்கு எந்த ஒன்றும் கிடையாது. மனைவியுடைய முகத்தை பார்த்து சலாத்தை அழகாக சொன்ன வண்ணம் வீட்டுக்குள் யார் துஆவோடு செல்கிறார்களோ வீட்டுக்குள் நிம்மதியை எடுத்துக்கொண்டு செல்கிறார், அமைதியை எடுத்துக்கொண்டு செல்கிறார். பலவிதமான பிரச்சனையோடு வெளியில் இருந்து வருகிறார், ஆனால் வீட்டுக்குள் சலாம் சொல்லப்படுகிறது, மனைவி பதில் சொல்கிறார், வீட்டில் அமைதியான ஒரு சூழல் உண்டாகிறது. யாரெல்லாம் டென்ஷன்ல வாரோமோ, யாரெல்லாம் பிரச்சனையில வாரோமோ, யாரெல்லாம் குழப்பத்தில் வாரோமோ, எல்லாத்துக்குரிய மருந்தாக அல்லாஹ் சலாமை தந்திருக்கிறான். வீட்டுக்குள் சலாம் சொல்லிக் கொண்டு
துஆவோடு மனைவி திருத்த முகத்தோடு சந்திக்கக்கூடிய நேரத்தில் பல ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை அங்கே அடியோடு வங்கிவிடும். வாழ்க்கையில் சலாம் சொல்லிக் கொண்டு வீட்டுக்குள் நுழைவோம். ஒரு முக்கியமான செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சலாம் சொல்லிக் கொண்டு வீட்டுக்கு நுழையும் பொழுது வெளி தொடர்புகள் அத்துணையையும் துண்டித்த வண்ணம் வீட்டுக்குள்ள நுழையணும். எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளியுடைய எல்லா தொடர்புகள் வேலை பொருட்கள் அத்துணை விடயங்களையும் வீட்டுடைய கதவுக்கு வெளியில வச்சுட்டுதான் நான் கணவன் வீட்டுக்குள்ளால போகிறேன் என்று நுழையணும். நான் ஒரு நிறுவனத்தின் சிஇஓ ஆக இருக்கலாம், ஒரு கம்பெனியின் பெரிய முதலாளியாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பட்டத்தில் பதவியில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு நான் போறதாக இருந்தால் அந்த மனைவியுடைய கணவனாகத்தான் போகிறேன். நபி அவர்கள் உம்மத்துடைய தலைவர், நபியவர்கள் உலகத்துடைய பல பொறுப்புகள் இருந்தார்கள், உம்மத்துடைய பொறுப்பு. ஆனால் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் என்றுதான் நபியை உள்ளுக்கு நுழைவாங்க. நான் ரசூலுல்லாஹ் என்ற நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நபியவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உள்ளுக்கு நுழையவில்லை, நான் உங்களோட கணவர் என்ற நிலைமையில் தான் நுழைவார்கள். அன்பானவர்களே, கடையில் பிரச்சனை இருக்கலாம், வெளியே பிரச்சனை இருக்கலாம், சமூக சேவையில் இருக்கலாம், பள்ளிவாயுடைய பொறுப்புகள் இருக்கலாம், மதரசாவுடைய பொறுப்புகள் இருக்கலாம், ஊருடைய பொறுப்புகள் இருக்கலாம், என்ன பொறுப்பில் இருந்தாலும் வீட்டுக்குள் நான் நுழையும் பொழுது வீட்டுக்கு பொறுப்புதாரி என்ற சிந்தனையில் நுழைய வேண்டும். குறிப்பாக விசேஷமாக நோயாக இன்று இருக்கக்கூடிய ஒன்றுதான் மொபைல் போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நாம நுழையிறது. அன்பானவர்களை, உடம்பு வீட்டுல இருக்குது, ஆனா நாம் இன்னும் போகக்கூடிய நேரமும் பேசிக்கொண்டுதான் போறோம். வீட்டுக்குள்ளால வரும் பொழுதும் பிஜி போனோட பேசிக்கொண்டுதான் வரோம். மனைவிக்கு சலாம் சொல்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்குது. எல்லாவற்றையும் வெளியில வைத்துட்டு நாம் வீட்டுக்குள்ளால சலாம் சொல்லி கொண்டு போவோம். இது முதலாவது செய்ய வேண்டிய வேலை. இரண்டாவது, அன்பானவர்களே, வாழ்க்கை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக அமையணும்னா பெண்ணை பாராட்டும், அப்ரிசியேஷன், பாராட்டுதல். மனைவி செய்யக்கூடிய விடயங்கள், அவளுடைய விடயங்கள் சின்ன சின்ன விடயங்களாக இருக்கலாம், அந்த உள்ளம் பாராட்டை எதிர்பார்க்கக்கூடிய உள்ளமாக அங்கு ஆக்கி வைத்திருக்கிறான். பொதுவாக இயல்பிலேயே பெண்கள் அந்த சுபாவத்தை உடையவர்கள். கணவன் என்ன பாராட்ட மாட்டாரா, நல்ல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா, நல்லம் என்று வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு ஏங்கக்கூடிய உள்ளம். ஆனால் வாயால் அதை சொல்ல மாட்டார்கள், கணவனிடம் கேட்க மாட்டார்கள். கரிசமைத்து வைத்திருக்கிறார்கள், நல்லா இருக்குது என்று கணவன் சொல்ல வேண்டுமே என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நாளும் வாயை திறந்து சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் தான் பெண்மணிகள். அந்த பெண்களை பாராட்டணும். அவர்கள் ஆக்கக்கூடிய சமைக்கக்கூடிய விடயங்கள், குழந்தைகளை பார்க்கக்கூடிய விடயங்கள், அவர்கள் குழந்தைகளுக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய விடயங்கள், அவருடைய அழகுகள், அவருடைய ஆடைகள் புகழ்வதற்கு ஏராளம் இருக்கிறது. அன்பானவர்களே, சமூகத்தில் ஒரு நோய் இருக்கிறது, தன்னுடைய மனைவி, தன்னுடைய துணைவி, அவளை புகழ்வதற்கு நமக்கு நாவு வருவது கிடையாது. ஆனால் யாரெல்லாம் மகரம் இல்லாமல் இருக்கிறார்களோ, நிறுவனங்களில், கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவர்களை புகழ்கிறோம். நீ உடுத்திருக்கக்கூடிய டிரெஸ் நல்லா இருக்குது. அன்பானவர்களை, வீட்டில மனைவி எவ்வளவு நல்ல அழகாக டிரெஸ் உடுத்திருக்கிறாள், ஆனால் ஒரு நாளும் மனைவியை பார்த்து நாம் புகழ்ந்தது கிடையாது. அன்பானவர்களே, நபி அவர்கள் புகழ்வதற்குரிய அடிப்படையான ஒரு பாடத்தை சொல்லி தந்தார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க. கேக்குறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதாமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுல வினாகிரிய தவிர வேற ஒரு சாப்பாடு இருந்தது இல்ல. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா விதமான தயக்கம், நபியவங்களுக்கு எப்படி வினாகிரிய போய் நல்ல சாப்பாடுன்னு சொல்றது, நபியவங்க சாப்பாடு கேட்கிறாங்களே என்ற ஒரு உணர்வோடு நபியோட சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், வீட்டுல வினாகிரி தான் இருக்குது என்ற ஒரு உணர்வோடு சொல்கிறார்கள். நாங்க வீட்டுல வந்த மனிதர்கள் என்ன இருக்குது சாப்பிட, இன்று பெருமிதம் கொண்ட நிலைமையில் கேட்கிற மாதிரி நிலைமை நபியவர்கள் கேட்கல, கேட்கிறார்கள் வீட்டுல என்ன இருக்குது. ஆயிஷா ரசூலல்லாஹ் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், வீட்டுல வினாகிரி தான் இருக்குது. நபியவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டார்கள், வீட்டுல வேற சாப்பாடு இல்ல, ஆனா இந்த நிலைமையிலையும்
மனைவியை நான் சந்தோஷப்படுத்தணும், அவளை பாராட்டணும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார்கள், நிஅமல் இதாமுல் கல், நிஅமல் இதாமுல் கல், ஆணங்களில் சிறந்தது விநாசிர் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஆணத்துல உண்மையாக சிறந்தது விநாசிர் கிடையாது. விநாகிரி சாதாரணமான ஒரு உணவு, ஆனால் நபி அவர்கள் ஏன் மனைவியை பார்த்து ஆணங்களில் உயர்ந்தது சிறந்தது விநாகிரி என்று சொன்னார்கள் என்றால், மனைவி தயக்கத்தோடு சொல்கிறாள், வேறு கரையொன்றும் கிடையாது, அந்த சந்தர்ப்பத்திலையும் உள்ளதை கொண்டு நான் அவளை பாராட்ட வேண்டும், அவளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆணங்களில் சிறந்ததை விநாகிரி என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, குறை இருக்கலாம், அந்த குறைய மறைச்சி நிறைய புகழணும். கறிய சமைச்சிருக்கிறா, ஆனா கறியில உப்பு கிடையாது, கறி நல்லா இருக்குது ஆனா உப்பு இருந்தா இதை விட இன்னும் நல்லாக இருந்திருக்கும். இதுதான் நம்முடைய வார்த்தை, இதுதான் நம்முடைய புகழுக்குரிய வார்த்தை. அயன் பண்ணிருக்கிறா, அயன் ஒரு கோடு விழுந்திருக்குது, நல்லா அயன் பண்ணிருக்கிறீங்க, இந்த கோடு இல்லாம இருந்தா இதை விட நல்லாக இருந்திருக்கும். குழந்தைகளுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறீங்க, ஆனா இப்படி படிச்சு கொடுத்திருந்தா இதை விட சிறந்ததாக இருக்கும். இப்படி ஆடை அணிஞ்சிருக்கிறீங்க, நல்லா இருக்குது, ஆனா இதை விட இப்படி உடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று குறையை மறைத்து நலவை முற்படுத்தணும். இது பாராட்டுதல். அன்பானவர்களே, நபி அவர்கள் மனைவியை பாராட்டி இருக்கிறார்கள், நபி அவர்கள் மனைவிமார்களை புகழ்ந்து இருக்கிறார்கள். ஆனால் நம்மிடம் இருந்து பறி போயிருக்கிறது மனைவியை புகழுவது கிடையாது. மனைவி நாளா அந்த காலை முதல் இரவு வரைக்கும் கஷ்டப்படுகிறாள், சிரமப்படுகிறாள், எவ்வளவு சிரமத்தை மேற்கொள்கிறாள். ஆனால் நாம் சாதாரண ஜஜாகல்லாஹு கைரா என்ற வார்த்தையை சொல்வதற்கு கூட தயங்குகிறோம். அந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். வாழ்க்கை சிறப்பாக வேண்டுமா, மனைவியை பாராட்டுவோம். மூன்றாவது, மனைவி சொல்லக்கூடிய விடயங்களுக்கு தன்னுடைய கவனத்தை முழுமையாக திசை திருப்புவது. ஒரு கஷ்டமான ஒரு காரியம், பொதுவாக பெண்கள் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க, எதை சொல்லக்கூடாதோ அதையும் சொல்லுவார்கள், எதை கேட்கக்கூடாதோ அதையும் கேட்பார்கள். கணவனுடைய மனோநிலைமையை அறிந்து பேசக்கூடிய நிலைமையில் பெண்கள் இருக்க மாட்டார்கள். கணவன் வீட்டுக்கு வந்தா பல விதமான டென்ஷன்ல, பல விதமான கவலையில, பல விதமான வேலை சொல்லியில கணவன் வீட்டுக்குள்ள வருவார். ஆனால் மனைவிக்கு அந்த எல்லா வேலை சொல்லியும் ஒன்றும் தெரியாமல் இருக்கும், அல்லது தெரிந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுவதற்கு தெரியாமல் இருக்கும். அவள் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவாள், காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடந்த அத்துணைய பிரச்சனையும் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள கூடாது. நம்முடைய பாஷையில சொல்வதாக இருந்தால் பலாய சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும் சொல்லுவோம். அன்பானவர்களே, பெண்கள் அப்படியான ஒரு குறை உள்ளவர்கள், எதை சொல்லணும், எதை எந்த தருணத்துல சொல்லணும் என்ற அறிவில் குறை உள்ளவர்கள், சொல்லக்கூட அத்தனையும் சொல்லுவார்கள். ஆனால் நாம் பல ஆயிரம் பிரச்சனைகளில் இருப்போம். நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, அதை காது கொடுத்து கேட்பதற்கு பழகிக் கொள்ளணும். அன்பானவர்களே, பல தேவைகளை சொல்லுவாள், பலவிதமான பிரச்சனைகளை முன்வைப்பாள். நாம் பதில் கொடுத்தோமோ இல்லையோ, இரண்டாவது சொல்வதை காது கொடுத்து கேட்பதற்குரிய பழக்கத்தை நாம் பழகிக் கொள்ளணும். பொதுவாக ஆண்கள் நாம் காது கொடுப்பது கேட்பதற்கு ரொம்ப சிரமப்படுகிறோம், கேட்பதே கிடையாது. அன்பானவர்களே, நாம் காது கொடுத்து கேட்கவில்லை என்றால் ஒரு பயங்கரமான விபரீதம் உண்டாகும். வேறு நபர்கள் காது கொடுப்பு கேட்பதற்கு உருவாகிடுவார்கள். அந்த நிலைமையை நாம் ஒரு நாளும் செய்வதற்கு கூடாது. காது கொடுத்து முழுமையாக அவள் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்கணும் செய்வது இரண்டாவது. இது மூன்றாவது செய்தி. அன்பானவர்களே, பொதுவாக பெண்கள் விரும்புவார்கள் அவர்களோடு இருப்பதை. சமையலறையில கணவன் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், என்னோடு சேர்ந்து இருக்கணும், என்னுடைய விடயங்களை பங்கெடுக்கணும் என்பதையும் விரும்புவார்கள். முடியுமானவரை அந்த விடயத்தில் பங்கெடுப்பதற்கு கூடுதலான முயற்சிகள் செய்யணும். அதான் நம்முடைய அட்டென்ஷன். மனைவி யோசிக்கிறாள், என்னுடைய கணவன் சமைக்க வேண்டிய தேவை கிடையாது, ஆனா நான் சமைக்கக்கூடிய நேரம் பக்கத்தில் இருக்கிறாரே என்பதை சமைப்பதற்கு சமன் என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, மனைவியுடைய விடயத்தில் நாம் முழுமையான காது கொடுத்து கேட்பதற்குரிய பழக்கத்தை கொண்டு வரணும். நான்காவது, நபியோருடைய வாழ்க்கையில் நாம் படிக்க வேண்டிய, வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய விடயங்களில் ஒன்றுதான் மனைவிக்கு நான் உங்களோடு அன்பாக இருக்கிறேன் என்ற விடயங்களை வெளிக்காட்டுவது. பொதுவாக எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நாங்க நல்லா நடந்தா அவன் தலைக்கு மேல போயிடுவா, அவருடைய கண்ட்ரோலாக அளவாகத்தான் நடந்து கொள்ளணும் என்ற அடிப்படையில் நாங்களே எங்களுக்கு சில லிமிட்டேஷன், சில வரையறைகளை வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, மனைவியிடம் நான் உங்களோடு அன்பாக பாசமாக இருக்கிறேன் என்ற விடயத்தை வெளிப்படுத்துவது நபியுடைய சுன்னாவாக இருக்கிறது. நபியவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான விடயங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான், மனைவி அழகான வார்த்தைகளை கொண்டு கூப்பிடுவார்கள். யா சமரத குவாதி, என்னுடைய ஈரக்கொழுந்தே, யா ஹுமைரா, சிவத்த சின்ன பெண்ணே, இது போன்ற மனைவியுடைய உள்ளம் குளிரக்கூடிய அழகான வார்த்தைகளை கொண்டு நபியவர்கள் அழைத்திருக்கிறார்கள். மனைவி குடித்த பானத்துடைய மீதி பானத்தை கேட்டு நபியவர்கள் குடித்திருக்கிறார்கள். நபியவர்களும் மனைவியும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரேஷோடி இருக்கிறார்கள். இதை சொல்லி செய்ய சொல்லும் பொழுது இன்றைய வெஸ்டர்ன் உலகம் ஆச்சரியமாக பார்க்கிறது. ஆகப்பெரிய ஒரு தலைவர் மனைவியோடு ரேஷோடினார்களா? சுப்ஹானல்லாஹ், நபியவர்களும் மனைவி ஓடினார்கள். ஒரு தடவை மனைவி ஜெயித்தால் பின்னால் ஓடினார்கள், நபியவர்கள் ஜெயித்தார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அந்த ரேஸ்ல நீங்க வச்சிருக்கிறீங்க, இந்த ரேஸ்ல நான் வச்சிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன் நபியவர்கள் ஓடினார்கள்? உலமாக்கள் சொல்கிறார்கள், நபியவர்கள் மனைவிக்கு சொல்றாங்க, நான் உங்களுடைய உணவு நேசமாக இருக்கிறேன், நான் உம்மத்துடைய தலைவர், ஆனா உங்களோட ரேஸ் ஓடுறதுக்கும் நான் தயார். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, குடும்பத்தில் அழகான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய ஒன்று, மனைவிக்கு நான் அன்பாக உங்களோட பாசமாக இருக்கிறேன் என்ற விடயத்தை மனைவிக்கு வெளிப்படுத்தி காட்டுவது. ஐந்தாவது, அன்பான பெரியவர்களே, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு மனைவிக்கு முடியுமான அளவுக்கு நாம் ஹதியா செல் கொடுப்பது. குறைந்தது ஒரு மாதத்தில் என்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை, அது 100 ரூபாய் இருக்கலாம், 500 ரூபாய் இருக்கலாம், அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு பகுதியை மனைவிக்கு ஹதியாவாக கொடுப்பது. தஹாது தஹாபு, ஹதியா கொடுங்கள், முஹப்பத் உண்டாகும். திருமணத்துக்கு முன்னால் பெட்டி கணக்கு அனுப்பி இருக்கிறோம், திருமணம் முடித்து மனைவியாக இருக்கிறாள், அவளுக்கு போய் நாமே ஹதியா கொடுக்கணும் என்று யோசிக்கிறோம். ஹதியாக்கள் கொடுப்பது குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு காரணமாக அமையும். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் அன்பானவர்களே. திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை கொண்டு வருகிறார்கள், இனிப்பு பண்டங்களை கொண்டு வருகிறார்கள், ஸ்வீட்ஸ் கொண்டு வருகிறார்கள். மனைவியும் இருக்கிறாள், மனைவியின் முன்னால் குழந்தைகளுக்கு ஆடைகள் வேண்டுமா, டாய்ஸ் வேண்டுமா, பலகாரம் வேண்டுமா, இனிப்பு பண்டங்கள் வேண்டுமா என்று எல்லா குழந்தைகளுக்கும் ஆசையோடு கொடுக்கிறார்கள். காரணம், குழந்தையை நேசிக்கிறோம் என்று நம்முடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் எந்த சந்தோஷத்தை எந்த பெண்ணின் மூலமாக அடைந்தோமோ அந்த மனைவிக்கு நாம் கொண்டு வந்து கொடுப்பது கிடையாது. இத பேசக்கூடிய வளமாக்கள் சொல்கிறார்கள், மனைவி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாள், குழந்தைகளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் எனக்கு ஒன்று கிடைக்காதா? நாம் யோசிக்கிறோம், இவக்கு கொடுத்து என்ன செய்ய, அவ சாப்பிடவா போறா என்று நினைக்கிறோம். அவ சாப்பிட்டோ சாப்பிடலையோ, அவ உடுத்த உடுக்கலையோ, குழந்தைகளுக்கு நாம் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய நேரம், ஹதியாக்கள் கொடுக்கக்கூடிய நேரம் மனைவியும் எதிர்பார்க்கிறாள், எனக்கும் கணவன் ஒன்று தரமாட்டாரா என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அதை கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துடைய இணைப்பு பிணைப்பு உறுதியாகுவதற்கு காரணமாகிறது. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சமயம் சாதாரண முடியுமான அளவு ஹதியாக்கள் கொடுப்பதற்கு நாம் பழகிக் கொள்ளணும். ஆறாவது, அன்பானவர்களே, அல்லாஹ்வு மனைவியிடம் நடக்கக்கூடிய சில சில பை டிஃபால்ட் இயற்கையிலே அவளிடம் இருக்கக்கூடிய குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவைகளை மன்னித்து விடுவது. பெண்கள் இயற்கையிலே சில விதமான குறையுள்ளவர்கள், தூக்க விஷயம் தூக்கம் தூங்கக்கூடியவர்கள், மறதியோடு இருக்கக்கூடியவர்கள், சில நேரத்தில் வாயடிக்கக்கூடியவர்கள், சில நேரத்தில் சொல்வதை மறக்கக்கூடியவர்கள். இப்படி இயற்கையிலேயே பெண்களுக்கு இந்த சில விசேஷமான குறைகள் இருக்கலாம். ஒரு விஷயத்த சொன்னா சரியாக செய்ய முடியாமற்குரிய குறையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சில குறைகள் இருந்தால் அவைகளை நாம் மறந்து மன்னிக்க வேண்டும், அதை தூக்கி பிடிக்க கூடாது. நபியர்கள் சொன்னார்கள், அவட ஒரு குறை இருக்குது, அது உங்களுக்கு பிடிக்குது இல்ல, அதை மறந்து அவட்ட உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு குறையை விடயத்தை கொண்டு நீங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கள். காரணம், அதுல குறை இருக்குது, குறையை தூக்கி பிடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏழாவது அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி, குடும்பத்திற்கு நேரம் கொடுப்பது. அன்பானவர்களே, திருமணம் முடித்த ஆண்கள், குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள், தகப்பன் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், யோசிங்க, ஒரு நாளைக்கு என் குடும்பத்துக்கு எவ்வளவு நேரம் நான் கொடுக்கிறேன், ஒரு வாரத்துல எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன், ஒரு மாதத்துல எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறேன், நான் என்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு. குடும்பத்துக்குரிய நேரம் என்றால் மனைவிக்குரிய நேரம், வீட்டில் இருக்கிறார் மொபைலோட, வீட்டில் இருக்கிறார் லேப்டாப்போட, வீட்டில் இருக்கிறார் நியூஸுக்கு முன்னால, வீட்டில் இருக்கிறார் பேப்பர்ல, அது குடும்பத்துக்குரிய நேரம் இல்ல, அது பேப்பருக்குரிய நேரம், அது நியூஸுக்குரிய நேரம், அது மொபைலுக்குரிய நேரம், மனைவிக்கு எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறோம். அன்பானவர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ இரவுகள் நிறைய மக்கள் முறைப்படுகிறார்கள், நிறைய பேர் சொல்கிறார்கள், என்னுடைய கணவனுடைய நேரம் அநேகமாக மொபைல தான் இருக்குது, என்னுடைய கணவனுடைய நேரம் அநேகமாக போன்ல தான் இருக்குது, என்னோட பேசுவதற்குரிய நேரம் ரொம்ப குறைவோ, பேசினால் காது கொடுத்து கேட்பது கிடையாது. ஆக பெரிய நோயாக இன்று நம்ம இரவு நேரம், பகல் நேரம், காலை நேரம் மனைவியோடு உட்கார்ந்து பேசுவதற்கு, கலந்துரையாடுவதற்கு, வீட்டுடைய விடயங்களை மசூரா செய்வதற்கு, குழந்தையுடைய விடயத்தை மசூரா செய்வதற்கு, வீட்டுடைய துனியா ஆகரத்துடைய விடயங்களை மசூரா செய்வதற்கு நேரம் இல்லாமல் நாம் மொபைலிலே இருக்கிறோம். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி ஒரு அத்தர் கடைக்கு வந்தா, அத்தர் கடையில வந்து அந்த பெண்மதி கேட்டா, எனக்கு ஒரு அத்தர் வேணும், எப்படியான அத்தர்டா, அந்த அத்தரை பூசினால் மொபைலுடைய வாசம் வரணும். கேட்டாங்க, ஏன் அப்படியான ஒரு ஆசை? சொன்னாங்க, நான் எல்லா விதமான கவர்ச்சியையும் எல்லா விதமான மகிழ்வூட்டக்கூடிய விடயங்களையும் கணவனுக்கு செய்து பார்த்திருக்கிறேன், ஆனால் அவர் மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறார், அந்த மொபைல் அத்தரை பூசினால் இடம் வருவாரா என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார். அன்பானவர்களே, சில நபர்கள் மொபைலில் இன்பம் காணுகிறார்கள், இன்னும் சிலர் தன்னுடைய கூட்டாளி மாறாவது அன்பம் ஆசை காணுகிற கூட்டாளி மாறோடு இன்பம் காணுகிறார்கள். இரவு நேரம் அது மனைவியுடைய நேரம். நபி அவர்கள் உம்மத்துடைய பொறுப்புதாரி, எல்லா மனைவிமார்களுக்கும் நேரம் கொடுத்தார்கள். நபியை விட உலகத்தில் பிஸியானவர்கள் யாரும் உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நபி அவர்கள் எல்லா மனைவிமார்களுக்கும் சரிசமமாக நேரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் பிஸி என்று சொல்கிறோம், வியாபாரத்துல பிஸி, தொழில பிஸி, உத்தியோகத்துல பிஸி, சமூக சேவையில பிஸி, ஆனா வீட்டுல நேரம் கொடுப்பது கிடையாது. அன்பானவர்களே, வீட்டுக்கு நேரம் கொடுப்போம். திருமணம் முடித்த வாலிபர்கள், நம்முடைய இரவு நேரம் நம்முடைய கூட்டாளிகளுக்கு கிடையாது, நம்முடைய இரவு நேரம் நம்முடைய மொபைல்களுக்கு கிடையாது, நம்முடைய இரவு நேரம் பராசத்து கிடையாது, இரவு நேரம் மனைவியோடு இருக்க வேண்டிய நேரம். இது இல்லாதனால பலவிதமான பித்னாக்கள், பலவிதமான பிரச்சனைகள் சமூகத்துல இருப்பதை காணுகிறோம். அதனால மிக முக்கியமாக குடும்பத்துக்கு நேரம் கொடுப்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. நாம் நம்மை அடக்கி வைத்துக் கொள்வோம், மொபைல் 8 மணியோடு 9 மணியோடு ஆஃப் பண்ணி விடுவோம். இரவு நேரம் அது மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஹக்காக இருக்கிறது. உட்காருவோம், மனைவியோடு ஆலோசனை செய்வோம், குழந்தையை வளர்க்கணும், குழந்தையுடைய படிப்பு விஷயம், குழந்தையுடைய ஓதல் விஷயம், குழந்தையுடைய ஒழுக்க விஷயம், குடும்பத்தார விசாரிக்கக்கூடிய விஷயம், ஏராளமான விடயங்கள், மனைவியோடு ஆலோசனை மசூரா செய்ய வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் மனைவியோடு உட்காருவது கிடையாது. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் நபி அவர்கள் காட்டி தந்த வழிதான் சிறந்த வழி. அதை இவர் உலகத்தில் வேற எந்த வழியும் கிடையாது, வேற எந்த முறையும் கிடையாது. அந்த வாழ்க்கை முறையை நம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம், செயல்படுத்துவோம், வீட்டுக்குள் சலாம் சொல்லி கொண்டு போவோம், மனைவியை பாராட்டுவோம், மனைவி சொல்வதை காது கொடுத்து கேட்போம், மனைவிக்கு அன்பான ஆறுதலான விடயங்களை சொல்லிக் கொடுப்போம், மனைவிக்கு ஹதியாக்கள் கொடுப்போம், மனைவிடம் ஏற்படக்கூடிய தவறுகளை மன்னித்து மறைத்து விடுவோம், மனைவிக்காகவே நேரம் கொடுப்போம். இவைகள் எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையும் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையும். அந்த வாழ்க்கையில் சிறப்பாக அமைவதற்கு நம்மிடம் இருந்து பறிப்போன ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதுதான் கூட்டாக சாப்பிடுவது. நாளில் ஒரு நாள், ஒரு நேரத்தை முழு குடும்பமும், கணவன், மனைவி, குழந்தைகள் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். குழந்தைகளுக்கு முன்னால் மனைவிக்கு ஊட்டி விடுவது இது அசிங்கம் கிடையாது. குழந்தைகளுக்கு முன்னால் மனைவிக்கு ஊட்டி விடுவது இது ஆபாசம் கிடையாது. முழு குடும்பமும் சேர்ந்து அசிங்கத்தை பார்க்கிறார்கள். ஆனால் குழந்தைகளுக்கு முன்னால் மனைவியின் நெற்றியை முத்தமிடுவது, மனைவிக்கு ஊட்டிவிடுவது, இவைகள் அசிங்கமோ ஆபாசமோ கிடையாது. குழந்தையும் விளங்கிக் கொள்வார்கள், நானும் திருமணம் முடித்தால் என்னுடைய மனைவியோடு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரோல் மாடலாக இருக்கக்கூடிய உம்மா வாப்பாவிடமிருந்து குழந்தைகள் படித்துக் கொள்வார்கள். அதனால் நாளில் ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம். காலையாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுவது. நம்முடைய மனைவி வேலைக்காரி அல்ல, எல்லா சாப்பாடையும் வச்சிருக்கிறா, நான் ஒரு பொஸ் மாதிரி ஒரு ஜமீன்தார் மாதிரி வந்து சாப்பிடுகிறேன், மீதமான சாப்பாட்டை மனைவி சாப்பிட்டு கழுவி வைக்கிறதாக இருந்தா மனைவிக்கும் வேலைக்காரிக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுவோம். நபியவர்கள் மனைவி கூட்டி விட்டு இருக்கிறார்கள், மனைவிக்கு நபியவர்கள் கூட்டி விட்டு இருக்கிறார்கள். இது சர்வ சாதாரணமாக நபியோட வாழ்க்கையில் உணவு விடயத்தில் நடந்து விடுங்கள். உட்கார்ந்தால் தான் சாப்பிட முடியும். அதனால் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமா, குறைந்தது இதையாவது இன்றிலிருந்து ஆரம்பிப்போம். ஒன்றாக மொத்தமாக நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி சாப்பிடுவோம், குழந்தைகளோடு சாப்பிடுவோம், மனைவியோடு சேர்ந்து சாப்பிடுவோம். இந்த விடயங்கள் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையும் சிறந்த உயர்ந்த சந்தோஷமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கிடுவானாக. யாழ்லா நம்முடைய வாழ்க்கையை இன்பத்தை தந்தருவாயாக. எந்த கண் குளிர்ச்சியை யா அல்லாஹ் நீ வாழ்க்கையை வைத்திருக்கிறாயோ அந்த உண்மையான கண் குளிர்ச்சியை நமக்கு தந்தருவாயாக. நம்முடைய குழந்தைகள் மூலம் நமக்கு கண் குளிர்ச்சியை தந்தருவாயாக. யாழ்லா சரியான குழந்தைகள் நம்முடைய மனைவிமார்கள் மூலம் மனைவர்களுக்கும் தந்தருவாயாக. யாழ்லா நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யாரெல்லாம் நம்மை வீட்டு கபர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுருக்கத்துடைய பூஞ்சூலையாக ஆக்கிடுவாயாக. யாரெல்லாம் நாட்டின் நிலைமைகளை சீராக்கிடுவாயாக. முஸ்லிம்களின் நாட்டையும் பாதுகாத்துருவாயாக.